نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹுவின் பேருதவியின் காரணமாக அவனது அறிவுரைகளும் நற்போதனைகளும் போதிக்கப்படக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியானது மீண்டும் வாரந்தோறும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான பாட வகுப்பிலே தொடரான ஒரு தலைப்பை எடுப்பதாக நான் முடிவு செய்திருக்கின்றேன். இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை, இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக தொடரான பல தலைப்புகள் பேசப்பட வேண்டி இருக்கின்றது. இந்த தலைப்பை தெரிவு செய்தமைக்கான காரணம் என்னவென்றால், இந்த தலைப்பிற்குட்பட்ட பல்வேறு விடயங்கள் பேசப்பட வேண்டிய தேவைகள் காணப்படுகிறது. அவற்றிலே ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டுவதாக இருந்தால், ஆண்கள் பெண்கள் மத்தியிலான வேறுபாடுகள் என்ன, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள், ஒரு ஆண்மகன் தனது குடும்பத்துக்காக ஒதுக்க வேண்டிய நேரம், குடும்ப வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இஸ்லாம் கூட்டும் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்கள், அதேபோன்று இன்றைய குடும்ப வாழ்வுகளில் கடைபிடிக்கப்படும் ஜாஹிலிய சிந்தனைகள், இப்படி பல விடயங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய சமூகத்தின் நிலை காணப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைய இந்த முதலாவது தலைப்பிலே நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறுதலைப்பு என்னவென்றால், மார்க்க கல்வியின் மகத்துவம் என்ற சில விடயங்களாகும். இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கைக்கு மார்க்க கல்வியானது எந்த அளவு அவசியப்படுகிறது என்பதனை இன்றைய இந்த பாடத்தின் மூலம் முதற்கட்டமாக நாம் புரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதன் இந்த உலகிலே நடத்தக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கைக்கு எந்தளவு அவசியமான ஒன்று என்பதனை ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது, இன்றைய காலத்திலே பல்வேறு கல்வி நடவடிக்கைகள் காணப்படுகிறது. படிப்புகள், டியூஷன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான வழிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே நேரம் எமக்கு முந்தி வாழ்ந்த அந்த சமூகத்தினரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மத்தியிலே இந்த கல்வி நடவடிக்கைகள் மிகவும் குறைவானதாக இருந்து வந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்று சாதாரணமாக பாடசாலை மட்டத்திலும் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றக்கூடிய அளவிலே குடும்ப வாழ்விலே இணையக்கூடிய ஆண்கள் பெண்கள் காணப்படுகிறார்கள். அதே போன்று இன்னும் பல்வேறுபட்ட கல்விகளையும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரம் எம்முடைய தாய்மார்கள் அவர்களுடைய பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் ஆக கூடியது 3ஆம் வகுப்பு படித்த நிலைமையிலே காணப்பட்டார்கள் என்பது எம்மிலே அதிகமானோர் கேள்விப்பட்ட விடயங்களாகும். அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்திலே இந்த கல்வி நடவடிக்கைகள் அதிகமாக காணப்படுகிறது. இது ஒரு உண்மை. அதே அடுத்த ஒரு உண்மை என்னவென்றால், இன்றைய காலத்திலே குடும்ப வாழ்விலே இணையக்கூடிய அதிகமான ஜோடிகள் பிரிந்து விடுவதை நாம் காண்கிறோம். அதே கடந்த காலங்களிலே இன்று நடப்பதை போன்று எடுத்ததற்கெல்லாம் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கவில்லை என்பதனையும் நாம் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்திலே கல்வி அதிகமாக இருக்கிறது, அதே போன்று அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்திலே விவாகரத்துகளும் அதிகமாக இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், படித்த சமுதாயத்துக்கு வாழ தெரியவில்லையா? படித்த சமுதாயத்துக்கு வாழ தெரியவில்லையா என்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் அதனை நன்கு சிந்திக்க வேண்டிய ஒரு கடமையும் காணப்படுகிறது. இதற்குரிய பதில் என்னவென்றால், இன்று அதிகமான கல்விகள் கொடுக்கப்படுகிறது. குடும்ப வாழ்விலே இணையக்கூடிய ஆணாயினாலும் சரி ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அதிகமாக கல்வி கற்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் வாழுவதற்கு தேவையான கல்விகள் இங்கே படித்துக் கொடுக்கப்படுவதில்லை. அந்த வாழ்க்கையை சரியாக கொண்டு போவதற்கு தேவையான கல்விகளை கொடுக்கின்ற விஷயத்திலே பெற்றோர்களும் கவனமற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாகும். இன்று நாம் பார்க்கிறோம், ஆண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பாடசாலை கல்விகளை தொடர்கிறார்கள். அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு தொழில் துறையிலே அவர்களை பெற்றோர்கள் ஈடுபடுத்திவிட பார்க்கிறார்கள். முடியவில்லை என்றால் வெளிநாடு சென்றாவது நீ பிழைத்துக்கொள் என்கிற ஒரு சிந்தனையிலே பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். அதே போன்று பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலங்களிலே பாடசாலை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு பின்பு அவர்களது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய தையல் சமையல் இது போன்ற கல்விகளை பெற்றுக் கொடுக்கின்ற விஷயத்திலே பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தந்தைமார்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே மறந்துவிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்த தொழில்சார் கல்விகளிலோ அல்லது சமையல் தையல் போன்ற கல்விகளிலோ குடும்ப வாழ்விலே எப்படி அதனை வாழ வேண்டும், அதை எப்படி சமாளித்து பயணிக்க வேண்டும் என்ற கல்விகள் ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்கப்படாது. இப்படி ஒரு பெரிய ஒரு இடைவெளியை வைத்துவிட்டு ஆண் பெண் ஜோடி திருமண பந்தத்திலே இணைகிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? வருட காலங்களாக விருப்பத்துடன் இருந்த ஜோடிகள் 2 மாதங்கள் 3 மாதங்களிலே விவாகரத்து, பல பட்ட பதவிகளை கற்ற ஆண்கள் கல்வியிலே சிறந்த ஒரு நிலைமையிலே காணப்பட்ட பெண்கள் குடும்ப வாழ்விலே இணைகிறார்கள். ஒரு சில நாட்கள் அத்தோடு வாழ்க்கை பிரிந்து விடுகிறது. காரணம், அவர்கள் கல்வி கற்றார்களே ஒழிய வாழ்க்கைக்கு தேவையான கல்விகள் அவர்கள் கற்றுக்கொள்ளவும் இல்லை, அது கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை சரியாக சீராக அமைத்துக் கொள்வதற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கல்வி அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலே தங்கியிருக்கிறது. மார்க்க கல்வி என்று நாம் அடிக்கடி பிரயோகிக்கிறோமே, அந்த மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, அவன் இந்த உலகிலே முகம் கொடுக்கக்கூடிய எல்லாவிதமான சூழ்நிலைகளுக்கும் அவனது முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு கல்வியாக இந்த மார்க்க கல்வி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கையை சரியாக வாழ விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி அந்த கல்விகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமண பந்தத்திலே இணைய விரும்பக்கூடிய வாலிபர்கள் யுவதிகள் யாராயினும் முதலிலே வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி அனுசரித்து வாழ வேண்டும் என்ற கல்விகளை கற்றதன் பிறகுதான் அந்த வாழ்க்கையிலே காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை மிக ஆழமாக எமது உள்ளங்களிலே பதிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது எமக்கு ஒரு கேள்வி எழ முடியும். இந்த மார்க்க கல்வியிலே அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலே இந்த வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் எப்படி எந்த இடத்திலே இருக்கிறது என்ற கேள்விகள் எமக்கு எழலாம். அதனை கட்டம் கட்டமாக தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த தொடர் தலைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் பல விடயங்களை ஒன்றிணைத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அல் குர்ஆனிய வசனத்தை இன்றைய இந்த பாடத்திலே உங்கள் முன் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக, அதாவது மார்க்க கல்வி சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தின் 56-57 வசனங்களாக இடம்பெறுகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், இது வெறுமனவே விசுவாசிகளுக்கோ பயபக்தியாளர்களுக்கோ மட்டும் குறிப்பான ஒரு அறிவுரை அல்ல. இஸ்லாத்திலே இருப்பவர்கள் இல்லாதவர்கள் அனைவரையும் சேர்த்து அனைவரையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான், யா ஐயுஹன்னாஸ், முழு மனித சமுதாயமே, قَدْ جَاءَتْكُمْ مَوْعِظَةٌ مِنْ رَبِّكُمْ وَشِفَاءٌ لِمَا فِي الصُّدُورِ. முழு மனிதர்களையும் அழைத்து அல்லாஹ் கூறுகிறான், உங்களை படைத்த உங்களது ரப்பிடம் இருந்து அறிவுரைகள் உங்களுக்கு வந்துவிட்டது. யாரிடமிருந்து? யாரோ குறிப்பிட்ட ஒரு வைத்தியர் அல்லது மனநலம் சம்பந்தப்பட்ட மருத்துவர் அல்ல, உங்களையெல்லாம் படைத்து உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவனிடமிருந்து உங்களுக்கு சில அறிவுரைகள் வந்துவிட்டது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ்ஸுதூர், அது மட்டுமல்ல உங்களது உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணியும் வந்துவிட்டது என்று அல்லாஹ் இந்த அல் குர்ஆனை குறிப்பிட்டு கூறுகிறான். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், இன்று நாம் பார்க்கிறோம் ஒரு சமூகத்திலே காணப்படக்கூடிய ஒரு விசேட பேச்சாளர் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக சொல்லிவிட்டால் அதை வேத வாக்காக நினைக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஒரு வைத்தியர் விசேடமாக சில மருத்துவங்களை செய்து விடுகிற போது, சில வார்த்தைகளை வெளியிடுகிற போது அதை புனிதமாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களது ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மனிதர்கள், அவர்கள் எல்லாம் மனிதர்கள். இன்று அவர்கள் சொல்லிய ஒரு வார்த்தை நாளை தவறாகலாம், இன்று அவர்கள் தவறு என்று சொன்ன ஒன்று நாளை அவர்களது வாயினாலேயே சரி என்று வரலாம். இந்த உபதேசங்கள், இந்த அறிவுரைகள் எங்கிருந்து வருகிறது என்றால், இம்மனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய முழு உலகத்தையும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து அனைத்திற்கும் எந்தவித பிசகலும் இன்றி உணவு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அற்ப மனிதர்களாகிய எங்களை எங்கள் மீது இரக்கம் கொண்டு அவன் புறத்திலிருந்து சில அறிவுரைகளை இந்த அல் குர்ஆனின் வாயிலாக எமக்கு கூறுகிறார். எனவே அந்த கல்வியை கற்றுக்கொள்கிற விடயத்திலே நாம் எந்த அளவு அக்கறை காட்ட வேண்டும், எந்த அளவு நாம் கவனம் செலுத்த வேண்டும்? ஒரு மனநல மருத்துவரின் வார்த்தையை விட அல்லது ஒரு சிறந்த பேச்சாளரின் வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பல நூறு மடங்குகள் படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு நாம் காது கொடுக்க வேண்டும். மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் இந்த அல் குர்ஆனின் மூலம் எமக்கு இருக்கிறது என்று படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒன்று, நல்லுபதேசங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. இரண்டாவது, உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணி இருக்கிறது. ஒரு மனிதன் உள்ளத்தினால், அவனது உள்ளத்திலே சில நோய்கள் ஏற்பட்டு விட்டால் அவன் பிறர் முன்னாடி சாதாரணமாக இருந்துவிட்டு செல்லலாம், ஆனால் அவன் தனிமையிலே அணு அணுவாக செத்து பிழைக்கின்ற போதுதான் அந்த உள்ளத்திலே காணப்படக்கூடிய அந்த நோய்களின் தாக்கங்கள் புரியும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே ஒரு சிலரின் மூலம் அதற்கு நிவாரணி கிடைக்கிற போது அவர்களை பெரிய ஒரு இடத்திலே நாம் வைத்து பார்க்கிறோம். ஆனால் அல் குர்ஆனிலே அனைத்தும் காணப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான சகலதும் காணப்படுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஹுதன் வரஹ்மதன் லில்முஃமினீன். இந்த அல் குர்ஆன் ஆனது, அல்லாஹ்வுடைய இந்த அறிவுரைகள் ஆனது, இது முழு மனித சமூகத்துக்கும் வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷம்.
ஆனால் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதிலே எல்லோரும் கவனம் செலுத்த மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சாராரை அல்லாஹ் காட்டி சொல்கிறான், இவர்களுக்கு இது நேர் வழியை காட்டக்கூடியது, அவர்களை எந்த இடத்திலும் தடுமாற விடாமல் சருக விடாமல் சரியான பாதையிலே அழைத்து செல்லும். அதே போன்று அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த அல் குர்ஆன் சுன்னா காணப்படும். யாருக்கு? லில் முஃமினீன், இதை நம்பக்கூடியவர்களுக்கு. இந்த வேத வார்த்தைகளை மிக, அதாவது மிக முழுமையாக எந்தவித சந்தேகமும் இன்றி ஒரு கீறல் கூட இன்றி யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த அல் குர்ஆன் சுன்னா மட்டும் போதும். அவர்களது வாழ்வில் எப்படியான சிக்கல்கள் வரட்டும், அவர்களை அது நேரான பாதையிலே நடத்தும், அவர்களுக்கு அது மிக பெரும் ஒரு அருளாக இருக்கும். இப்படி ஒரு பொக்கிஷத்தை நாம் கண்டும் காணாதது போல் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் அங்கே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாமே கற்பனை செய்து பார்க்கலாம். எனவே இந்த அருளாக நேர்வழி காட்டியாக இந்த அல் குர்ஆன் சுன்னா எமது வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் காணப்படும், அது எம்முடைய குடும்ப விடயங்களிலும் காணப்படும். ஆனால் நடக்கக்கூடிய தவறு என்னவென்றால், ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்கிற போது ஒரு எம்மிலே ஒரு சிலர் நாம் அறிவாளி என்று நினைத்துக் கொள்கிறோம், ஒரு சில பொருள்களை சம்பாதித்துக் கொள்கிற போது என்னால் வாழ்ந்துவிட முடியும் என்று நாம் நினைக்கிறோம், ஒரு சில அந்தஸ்துகளிலே நாம் உயர்கிற போது எமக்கு தெரியாத வாழ்க்கையா என்று நாம் நினைக்கிறோம். ஒரு மனிதனின் கற்பனையின் பிரகாரம் ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கை அமையப்போவது கிடையாது. நாளை என்ன நடக்கும், யார் இருப்பார், யார் மரணிப்பார் என்கிற செய்திகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்தது. எமது கைகளில் தங்கியிருக்கும் பொருளாதாரமாக இருக்கட்டும் செல்வங்களாக இருக்கட்டும், அது நாளை இருக்குமா அழிந்து செல்லுமா அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு அவனது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ இப்படி நடந்து கொண்டு செல், இதனை நீ இப்படி பார், உனது மனைவியின் விஷயத்திலே இப்படி நடந்து கொள், உனது பிள்ளைகளை இப்படி நீ கண்காணித்துக் கொள், இப்படி ஒரு நேரத்தை அவர்களுக்கு ஒதுக்கு, அந்த குடும்ப வாழ்வின் பிரச்சனைகளுக்கு இப்படியான சில நெறிகளை கடைபிடித்து அந்த பிரச்சனைகளை சரி செய்ய பார் என்று அறிவிலே குறைந்த மனிதனுக்கு அனைத்தையும் நன்கறிந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டுகிறார். எனவே பின்னால் நாம் கற்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாடங்களுக்கும் அதிலே சொல்லப்படக்கூடிய அந்த வேத வரிகளை எந்தவித பிசகலும் இன்றி முழு மனதோடு ஈமான் கொள்வது எம் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று. ஏன், அந்த ஈமான் கொண்டவர்களாக நாம் இருக்கிற போதுதான் இந்த அல் குர்ஆன் சுன்னா எம்மை நேரான பாதையிலே நடத்தும், எமக்கு அருளாக இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், இந்த அல் குர்ஆனின் மகத்துவம், மார்க்க கல்வியின் மகத்துவம் என்ன என்பதனை அல்லாஹ் நபியிடம் மக்களை பார்த்து சொல்ல சொல்கிறான். பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, இந்த அல் குர்ஆன் சாதாரண மனிதர்களாகி எங்களுக்கு கிடைத்திருப்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளும் கிருபையும் ஆகும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் இந்த அல் குர்ஆன், இந்த மார்க்க கல்விகள் அடங்கிய இந்த புத்தகம் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இந்த உலகிலே ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை நினைத்து ஆனந்தப்படுவதாக இருந்தால், இல்லை என்று சந்தோஷப்படுவதாக இருந்தால், இதனை கொண்டு அவன் சந்தோஷப்பட்டுக் கொள்ளட்டும். எனக்கு அல்குர்ஆன் அஸ்ஸுன்னா பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மிக தெளிவாக இருக்கிறது, நிரப்பமாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து ஒரு மனிதன் சந்தோஷப்பட்டுக் கொள்ளட்டும். ஏன்? وذلك خير مما يجمعون. ஒரு மனிதனுக்கு இந்த அல்குர்ஆன் அஸ்ஸுன்னா பற்றிய இந்த அறிவு, இந்த நேரான வழி, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் எப்படி அவன் பயணிக்க வேண்டும் என்ற தெளிவு, அல்லாஹ்வுடைய கருணையினால் தரப்பட்ட இந்த கல்வி ஒரு மனிதனிடம் இருக்குமாக இருந்தால், இந்த உலகிலே அவன் சேர்க்கக்கூடிய அனைத்தையும் விட அது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த உலகிலே நாம் சொத்து சுகங்களை சேர்க்கலாம், பிள்ளை குட்டிகளை அதிகம் பெற்றுக்கொள்ளலாம், அந்தஸ்துகளை கூட்டிக் கொள்ளலாம், எதுவும் நடக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இந்த மார்க்க கல்வியை மிக அழகாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவற்றை சிந்தனையிலே நிறுத்தி வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அதை கடைபிடிப்பானாக இருந்தால், அடுத்த அனைத்து செல்வங்களையும் விட அதுதான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்று கூறுவதை நாம் அவதானிக்க முடிகிறது. எனவே மேலே நாம் பார்த்த இந்த விடயங்களின் மூலம் மார்க்க கல்வியின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இது அத்தியாவசியமான ஒன்று. இதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் என்னதான் தடுமாறினாலும் அவனினால் சரியான ஒரு பாதையினால் பயணிக்க முடியாது. அது குடும்ப வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, அல்லது அவனது ஏனைய விடயங்களிலாக இருந்தாலும், இந்த மார்க்க வழிகாட்டுதல் இல்லாமல் அவன் சரியான பாதையில் ஒருபோதும் பயணிக்க முடியாது. எனவே இப்படியான இந்த வகுப்புகளுக்கு ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், யுவதிகள் அனைவரும் கலந்து இதிலே பயன்பெற்று கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் என்னுடைய தலைப்பு இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்பதாக இருந்தாலும், அதற்கு மார்க்க கல்வியின் அவசியம் எந்தளவு இருக்கிறது என்பதனை உணர்த்துவதற்காகவே இந்த சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டது. எனவே அவற்றை சரியாக எமது சிந்தனையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த பாட வகுப்புகளுக்கு அந்த அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள், அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்த ஒன்று என்று வர்ணிக்கப்பட்ட இந்த அல்குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாய் நாம் ஒவ்வொருவரும் கலந்து கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் அதற்குரிய அந்த சிந்தனையும் அதற்கான முயற்சிகளையும் எமக்கு மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அக்வலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.